நான் இப்போது எனது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் திருவாசகத்தின் தொடர்ச்சியை செய்யவிருக்கின்றேன். அதற்கு இன்று வினை என்பது பிணி, அதன் கருத்தை வைத்து திருவாசகத்திற்குள் போய் சில கருத்துக்களை ஆராய்ந்து மீண்டும் வெளியால் வந்து அந்த கருத்துக்களை வைத்து கிரியா யோகாவுக்கு உதவியான கருத்துக்களை பார்ப்போம். வினை என்பது பிணி என்பது எல்லோருக்கும் தெரியும். வினை என்றால் செயல், நாங்கள் செய்யும் செயல்கள்தான் வினைகள். அது நற்செயல்களாக இருந்தால் நல்வினையாகவும், கூடாத செயல்களாக இருந்தால் தீவினையாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் பார்த்திருக்கின்றோம், கிரியா யோகத்திலும் பார்த்திருக்கின்றோம், இப்போது திருவாசகத்திலேயும் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் செய்யும் எந்த வினையாக இருந்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கின்றது என்பதுதான் நியதி. அன்றைய எதிர்வினை நாங்கள் ஒவ்வொரு புறப்படுக்கும் போதும் அதற்கு முந்தைய புறப்புகளில் செய்த வினைகளை கடவுள் அதை நிர்வாகம் செய்து அதில் ஒரு பகுதி வினைகளை எங்களுக்கு பிராப்த வினைகளாக அந்தந்த புறப்புகளில் தருகின்றார் என்பதை நாங்கள் விளக்கமாக சைவ சித்தாந்தத்தில் பார்த்தோம். ஆகவே நாங்கள் இந்த வினைகளை செய்யும் போது மூன்று விதமாக செய்யலாம் என்பதையும் பார்த்தோம். ஒன்று மனதால் செய்யும் வினை, மற்றது வார்த்தையால் செய்யும் வினை, மற்றது உடலால் செய்யும் வினை. உடலால் செய்யும் வினை என்றதுக்கு நாங்கள் உதாரணமாக பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் உடலினால் யாருக்காவது தீங்கு செய்திருந்தால் அந்த வினை எங்களுக்கு மறுபிறப்பில் அதே மாதிரி எங்களுடைய உடலுக்கு எதிர்வினையாக கிடைக்கும் என்பது யதார்த்தம். அதே போல் வார்த்தைகளால் நாங்கள் வினை செய்யும் போது அதே போல் எங்களுக்கு மறுபிறப்பில் அந்த வார்த்தைகளால் அதே வினை எங்களுடைய ஆன்மா எடுத்திருக்கும் உடலுக்கு மீண்டும் கிடைக்கும் என்பதும் யதார்த்தம். அதே போல் மூன்றாவதாக நாங்கள் வினை செய்யும் பகுதி என்னவென்றால் மனம். இதை நாங்கள் திரிகரண வினை என்று சொல்லுவோம். மூன்று முறையில் செய்யும் வினைகள், மனதால் செய்யும் வினைகள் என்ன மாதிரி எங்களுக்கு எதிர்வினை கிடைக்குது என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த எதிர்வினை எங்களுக்கு கிடைப்பது மனதால் செய்யும் வினைகள் எல்லாம் கனவு மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பது யதார்த்தம். அதற்கு உதாரணம் சொல்ல போவோமாக இருந்தால், நாங்கள் எல்லோரும் இரவில் படுத்திருக்கும் போது கனவு காண்கின்றோம். இந்த கனவில் வரும் காட்சிகள் அது நல்ல காட்சிகளாக இருந்தாலும் சரி, பயங்கர காட்சிகளாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் மனதினால் செய்த நல்வினை தீவினைகளை வைத்தே வருகின்றது என்பதை மறக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் என்றால், நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை யாரோ திரத்தி கொண்டு வந்து கத்தியால் குத்துகின்றான் அல்லது கொலை செய்கின்றான். நீங்கள் அந்த இடத்தில் கொலை செய்யப்படுகின்றீர்கள். கொலை செய்து பட்டு முடிந்தவுடன் பட்டு முடித்து கொண்டு இருக்கும் போது எழும்புகின்றீர்கள். எழும்பி பார்க்கும்போது நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள். ஆனால் கொலை செய்யப்பட்டது உண்மை கனவில். நீங்கள் அந்த கொலையை உணர்ந்துட்டீர்கள் மனதால். அது அப்படி என்றால் என்னென்றால், நீங்கள் மனதினால் அந்தளவுக்கு உங்களுடைய பழைய புறப்பில் யாருக்கோ ஏதோ செய்தது உங்களுக்கு இந்த புறப்பில் கனவு மூலமாக நீங்கள் மனதால் செய்த வினையின் எதிர்வினை கிடைக்கின்றது என்பதுதான் அதுக்குரிய உதாரணம். அதே போல் நல்ல கனவு காண்பீர்களாக இருந்தால் நீங்கள் மனதினால் செய்த சில நல்வினைகளுக்குரிய கனவுகள் நல்ல மாதிரியாகவும் வருகின்றது. இது மனதினால் செய்யும் வினை. ஸோ உதய் திருவாசகத்தில் என்ன மாதிரி மணிவாசகர் சொல்லுகின்றார் என்றால், அறம் பாவம் என்னும் அறங்கயிற்றாற் கற்றி. அதாவது அறம் பாவம், அறம் என்பது நல்வினையை நீங்கள் செய்வது பிறவியிலே, பாவம் என்பது தீவினையை செய்வது. இவை ரெண்டுமே உங்களுக்கு வினையாக வந்து முடிகின்றது. இந்த தீவினை வரும்போது நீங்கள் நினைக்கின்றீர்கள், இந்த தீவினை வரும்போது நீங்கள் நினைக்கின்றீர்கள் கடவுள்தான் அதை உங்களுக்கு தந்தார் என்றும், நல்வினை வரும்போது உங்களாலேயே அது நடைபெற்றது என்றும் நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது உண்மை அல்ல. நல்வினை தீவினை இரண்டிற்கும் பொறுப்பானவர்கள் நீங்கள்தான். ஆகவே உங்களுக்கு நல்வினை நடந்தாலும் சரி, தீவினை நடந்தாலும் சரி, அந்த ரெண்டு வினைகளுக்கும் பொறுப்பு நீங்களே பல புறப்புகளில் செய்து கொண்டு வந்தவையே தவிர இறைவனுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அதை நிலைநாட்டுகின்றது திருவாசகம், நல்வினை தீவினை இரண்டையும். இதில் நீங்கள் இந்த வினைகள் எல்லாம் எங்களுக்கு திருவாசகத்தில் இன்னொரு படி கூடுதலாக சொல்லப்படுகின்றது. இந்த வினைகள் நீங்கள் செய்யும் போது, இந்த வினைகள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும்போது, அது ஒரு பக்குவப்பட்ட நிலை வந்தா பிறகு சில வினைகள் உங்களுக்கு வரலாம் என்றும் கூறப்படுகின்றது திருவாசகத்தில் ஒரு பாடல் மூலம். அதாவது பக்குவப்பட்டது என்று சொல்லுவது என்னவென்றால், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்வதென்றால், நீங்கள் இப்போ கீரை விதையை போடுகின்றீர்கள், முளைக்க கீரை விதை ஒரு நாள்லேயே முளைக்கும். பயிற்றம் விதையை போடுகின்றீர்கள், அது முளைப்பதற்கு சில நேரம் ஒரு வாரம் எடுக்கும். தேங்காயை விதைக்க போடுகின்றீர்கள், அது வளர்ந்து வருவதற்கு ஒரு மாதம் எடுக்கும். ஆகவே மூன்று முறையிலும் நீங்கள் அதை முளைக்க போட்டிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த விதைக்கு ஏற்ற தன்மையில் அந்த விதை முளையாக வந்து பயிராக வரும். அதே போல்தான் உங்களுடைய வினைகளும், நீங்கள் வினைகள் செய்து கொண்டே போவீர்கள், அந்த வினைகள் உங்களுக்கு திரும்பி வருவதற்கு அதற்கு ஒரு பக்குவமும் பக்குவப்பட்ட நிலையும் தேவை என்று திருவாசகம் சொல்லுகின்றது. அதைவிட நீங்கள் இந்த வினையை பற்றி நாங்கள் பார்க்கும்போது, இந்த வினையை நாங்கள் பிணி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி இந்த பிணியை போலவே நோயும் இருக்கின்றது. நோய் வேறு பிணி வேறு என்று பார்க்கின்றோம். நோயாக உங்களுடைய உடலுக்கு வருவது எப்பவும் நீங்கள் ஒரு மருந்தை வைத்தியரிடமிருந்து சென்று எடுத்து அந்த மருந்தை உட்கொண்டவுடன் அந்த நோய் உங்களுடைய உடலை விட்டு நீங்குகின்றது. ஆனால் பிணி உங்களுடைய உடலுக்கு வரும்போது பிராப்த வினைகளாக, அந்த பிணிகளை நீங்கள் நீக்குவதற்கு, அந்த பிணிகள் நீங்கள் அந்த முறைப்படி வினை நீக்க முறைப்படி, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன முறைப்படி நீங்கள் அந்த வினைகளை, நல்வினைகளை இறைவனிடம் விட்டு, தீவினைகளையும் இறைவனிடம் விடுவதற்கு நீங்கள் நன்றாக உண்மையாக வாழ்ந்து விட்டு அந்த ரெண்டு வினைகளை நீங்கள் போக்குவீர்களாக இருந்தால், அந்த வினைப்பிணியிலிருந்து நீங்கள் நீங்கலாமே தவிர, சாதாரண உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த பிணிகளிலிருந்து உங்களால் நீங்க முடியாது. அதற்கு யோகத்துக்கு நீங்கள் வந்துதான் அதை நிறைவேற்ற முடியும், சைவ சித்தாந்த திருவாசக கோட்பாட்டுகளுடன். ஆனால் அது இந்த நோய்களுக்கு வைத்தியர் உங்களுக்கு வைத்திய முறைப்படி மருந்து தருவது போல, இந்த பிணி உள்ளவர்களுக்கு இந்த மணிவாசகரின் திருவாசகம் என்ற தேன் என்ற திருவாசகத்தில் மூலம் அந்த பிணியை அகற்றுவதற்கு வழி உண்டு என்று திருவாசகத்தில் சொல்லப்படுகின்றது. அதற்காகத்தான் அந்த பாடலை அவர் வகுத்திருக்கின்றார். தொல்லையிலும் புறவி சூளும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூ ரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். இந்த தேன், திருவாசகத்தேன், மணிவாசகர் இறைவன் பாதத்தில் இருக்கும் தாமர மலரிலிருந்து எடுத்து இந்த திருவாசகத்தேனாக தந்திருக்கின்றார். இந்த தேனுக்கும் உலகியலில் இருக்கும் தேனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், உலகியலில் இருக்கும் தேன் வண்டால் பல மலர்களில் தாவி தாவி எடுத்து, அல்லது தேனீயால் பல மலர்கள் தாவி எடுத்து எடுத்து அதை தேன் கூடாக கட்டி அதிலிருந்து தேன் வடித்து நாங்கள் தேனாக பருகுகின்றோம். அது பலர் பல மலர் தாவிய தேன்கள். ஆனால் திருவாசகம் என்னும் தேன் ஆக ஒரே ஒரு மலரிலிருந்து எடுக்கப்பட்டது என்று திருவாசகத்தில் நன்றாக சொல்லப்படுகின்றது. அது இறைவன் அடியில் இருக்கும் தாமரை மலரிலிருந்து மாத்திரம் மணிவாசகரால் உறிஞ்சி எடுக்கப்பட்டு அதை திருவாசகமாக மக்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே திருவாசகம் என்னும் தேனை கலப்படம் இல்லாத தேன் என்று நன்றாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது திருவாசகத்தில். அது அந்த மருந்து எங்களுடைய புறவி பிணியை நீக்குவதற்கு நன்றாக உதவும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் திருவாசகம் என்ற தேன் எங்களுடைய புறவி பிணியை தீர்ப்பதற்கு ஒரு அருமருந்தாக விளங்குகின்றது. அதைவிட திருவாசகத்தில் இன்னொரு கூற்றும் சொல்லப்படுகின்றது. தொட்டாரை சிவனாக்கும் திருவாசகம். அதாவது நீங்கள் இந்த திருவாசகத்தை ஓத 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 நீங்கள் சிவனாகவே மாறலாம் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். ஆனால் அது அவ்வளவு இலகுவான விடயமும் அல்ல. அதை நீங்கள் பாடி, அதை தொழுது, அதை ஒழுகி, அதை அதன்படி நீங்கள் சிவனை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் இந்த நான்கு பாதங்களாகிய சரியை, கிரியை, யோகம், ஞானம், மார்க்கத்தில் பயணித்து இந்த நான்கு மார்க்கங்களில் ஞான நிலையில் இருக்கும் போதுதான் அந்த செயல் கிடைக்குமே தவிர, நீங்கள் உலகியலில் இருந்து கொண்டு நான் திருவாசகத்தை சொல்லிவிட்டேன் என்று திருவாசகத்தை படித்துவிட்டு எங்கே இறைவனை காணவில்லை, நான் இறைவனிடம் செல்லவில்லை என்று பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆகவே உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பக்குவப்படுத்தி சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற மார்க்கத்தில் நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் அதை அடையலாம். நாங்கள் எல்லோரும் இப்போது சாதகர்கள் எல்லோரும், கிரியா சாதகர்கள் எல்லோரும் யோக மார்க்கத்தில் எங்களுடைய சரியை கிரியையை ஏதோ ஒரு பிறப்பில் முடித்துவிட்டு இந்த பிறப்பில் யோகத்தில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நாங்கள் சரியை கிரியை மார்க்கத்தில் இப்போது பயணிக்க தேவையில்லை. எங்களுடைய நிலை, நீங்கள் சரியாக சாதனை செய்யும் நிலைக்கு வருவீர்களாக இருந்தால் யோக மார்க்கம் என்பது திண்ணம். அதிலிருந்து அடுத்தது ஞான மார்க்கம்தான். அதுக்காகத்தான் இந்த சாதனைகளை எல்லாம் செய்து நாங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது கிரியா யோகம். ஆகவே நாங்கள் அந்த நிலையில், எங்களுடைய பழைய பிறப்புகள் காரணமாக நாங்கள் அந்த நிலையில் தற்போது இருக்கின்றோம். யோகத்தில் ஈடுபடுபவர்கள் கிரியா பாபாஜியின் யோகத்தை தீட்சை எடுத்து அதை பயில்கின்றவர்கள் இருக்கின்றீர்கள். சிலர் ஆரம்ப நிலைகளில் இருக்கின்றீர்கள், சிலர் மத்திய நிலையில் இருக்கின்றீர்கள், சிலர் மேலதிகமான உயர்நிலையில் இருக்கின்றீர்கள். அதெல்லாம் உங்களுடைய ஆன்ம நிலைகளை பொறுத்ததே தவிர வயதோ, உங்களுடைய நிறங்களோ, உங்களுடைய பிறப்புகளோ அல்ல. உங்களுடைய ஆன்ம முதிர்ச்சி இந்த நேரத்தில் எந்தளவு தூரம் ஆன்மீகத்தில் இருக்கு என்பதுதான் உங்களுடைய அந்த நிலையை தவிர வேறொன்றுமே இல்லை. ஆகவே நீங்கள் ஒருவரும் உங்கள் ஒருவர் ஒருவரை மற்றவர்களுடன் சிந்தித்து பார்க்காது, அவர் அப்படி இருக்கின்றார், நான் இப்படி இருக்கின்றேன், அவருக்கு அது கிடைக்கின்றது, எனக்கு இது கிடைக்கின்றது என்று பார்த்தால் அது முட்டாள்தனம். ஆனால் ஒன்று மாத்திரம் எல்லோருக்கும் உரிய விஷயம், இந்த பிறப்பில் இந்த கிரியா யோகத்திற்கு யார் காலடித்து எடுத்து வைத்தீர்களோ நீங்கள் சரியை கிரியையை முடிக்காமல் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது என்பது திண்ணம். ஆகவே இந்த யோகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய சரியை வழிபாடு, கிரியை வழிபாட்டை ஏதோ ஒரு பிறப்பில் நீங்கள் முடித்து விட்டீர்கள். இந்த பிறப்பில் நீங்கள் யோகத்திற்கு இருக்கின்றீர்கள். அதே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதிலிருந்து நாங்கள் மேல் நோக்கி போவோமே தவிர கீழ் நோக்கி போவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆகவே எல்லாம் நேரம் தானே தவிர வேறொன்றும் இல்லை. காலம் என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில். உங்களுடைய கால நியதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பயிற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதை நாங்கள் திணித்து உங்களுக்கு அந்த பயிற்சியை திணித்து தருவதால் அது உங்களுக்கு நீங்கள் அதை தொடர்ந்து நிலைக்க முடியாது. நீங்களாகவே அது உணர்வு நிலைக்கு வந்து அதை செய்ய வேண்டும். அதைத்தான் மணிவாசகரும் சிவனுடன் செய்தார். உருகி 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 பாடினார், திருவாசகத்தை பாடினார், மக்களுக்காக பாடினார், இறைவன் பாட சொல்லி பாடினார். இதில் என்ன விளக்கம் என்றால், போன சத்சங்கத்தில் ஒரு அன்பர் சொன்னார், துபாயில் இருப்பவர், அது உண்மையான விளக்கம். பகவத்கீதை இறைவன் சொல்ல மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது, இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றது பகவத்கீதை. ஆனால் மனிதனால் இறைவனுக்கு கொடுக்கப்பட்டது திருவாசகம். மனிதனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது திருக்குறள் என்று இந்த மூன்று செய்திகள் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த மூன்றிலும் அது உயர்ந்த நிலை மனிதனால் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட திருவாசகம். ஏனென்றால் அந்த மனிதன் இறைவனானால் மாத்திரம்தான் அதை கொடுக்க முடியுமே தவிர மற்ற இரண்டு விடயங்களும் சுலபமாக கொடுக்கக்கூடியது. இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது இறைநிலையிலிருந்து மனிதனுக்கு கொடுப்பது சுலபம். மனிதனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறளும் சுலபம். ஆனால் மனித நிலையில் இருந்த மாணிக்கவாசகர் அந்த திருவாசகத்தை இறைவனுக்கு கொடுப்பதென்பது அது இறை நிலைக்கு சமனான ஒரு விடயம். இறைவனே இறைவனுக்கு கொடுத்தார் என்று கடைசியாக முடிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அப்படித்தான் இந்த திருவாசகம் உருவானது. அதனால் தான் இந்த திருவாசகத்தை தொட்டாரை சிவனாக்கம் திருவாசகம் என்று சொல்லப்படுகின்றது. இதை மனதிலே தொட வேண்டுமே தவிர, இதயத்திலே தொட வேண்டுமே தவிர, வாயால் தொடுவதில்லை என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லி இருக்கின்றேன். அதுதான் ஞான நிலை. அதை இன்னொரு விதமாகவும் ஒரு ஓமானத்தின் மூலம் சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு இரும்பு துண்டை எடுத்து காந்த இரும்பு துண்டை எடுக்கின்றீர்கள். அந்த இரும்பு துண்டு இரும்பு துண்டாகவே இருக்கின்றது. அந்த இரும்பு துண்டை ஒரு காந்தத்துடன் இணைத்து விடுங்கள். அந்த இரும்பும் காந்தமாகின்றது. அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகவே அந்த இரும்பு காந்தத்தோடு இணைந்திருக்கும் போது அந்த இரும்பின் மீது இன்னொரு இரும்பை கொண்டு வந்து வையுங்கள். இரும்பின் மீது, காந்தத்தின் மீது அல்ல. அந்த கொண்டு வந்த இரும்பு கூட அந்த காந்தமாகும். அதான் காந்தத்துக்குரிய நிலை. அதே போல்தான் அந்த காந்தம் என்பதுதான் சிவன். அந்த முதலாவது இரும்பு தான் திருவாசகம். அந்த திருவாசகம் இறைவனுடன் இணைந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற திருவாசகம் என்ற இரும்போடை நாங்கள் மனிதர்களாக இருக்கும் எந்த இரும்புகள் அந்த இரும்போடை போய் தொட்டாலும் நாங்களும் காந்தமாகி விடுவோம் என்பதுதான் அதற்குரிய ஓமானம். ஆகவே நாங்கள் திருவாசகம் என்ற தேன் மாணிக்கவாசகரால் தரப்பட்ட தேனை பலரும் அதை வண்டு போல உறிஞ்சி குடிக்கலாம், செயல்படலாம் என்பதொரு ஓமானம். ஆனால் அவரவர் நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கும் கருத்துக்களை அவர்கள் பாவிக்கலாம். அது சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்கள் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களுடன் சம்பந்தமானது, நிறைய சம்பந்தமானது. சைவ சித்தாந்தம் போல திருவாசகம், சைவ சித்தாந்தம், கிரியா யோகம் எல்லாமே யோக கருத்துக்களை பறைசாற்றுகின்றது. கிரியா யோகம் யோகத்தில் மாத்திரம் இருந்து பறைசாற்றுகின்றது. திருவாசகம் உலகியல் நிலையிலிருந்தும் யோக நிலையிலிருந்தும் எல்லா நிலைகளிலும் பொருந்தக்கூடியதுதான் திருவாசகம். தனிய யோகம் மாத்திரமல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகளையும் எட்டி பிடிக்கின்றது. சைவ சித்தாந்தமும் அதே போல்தான். ஆகவே எங்களுடைய கிரியா யோகம், பாபாஜியால் தரப்பட்ட யோகம், இப்படியான யோகங்களில் இப்படியான நூல்களில் இருந்து வந்தது. சைவ சித்தாந்தம், திருவாசகம், திருக்குறளில் கூட ஒரு சாரம் இருக்கின்றது. இவற்றிலிருந்து யோகத்துக்கு தேவையான விடயங்களை மாத்திரம் நாங்கள் எடுத்து எங்களுடைய சாதனையை நாங்கள் கூட்ட வேண்டும். அதை கூட்டுவதற்கு உங்களுடைய மனத அளவில் நீங்கள் என்னத்தை செய்கின்றீர்கள் என்பதற்கு தகுந்த விளக்கம் தேவை. அப்படியான விளக்கங்களை நாங்கள் இப்படியான நூல்களிலிருந்து எடுத்து அந்த விளக்கங்களை எங்களுடைய சித்தத்தில் பதிய பண்ணி எங்களுடைய சாதனையை கூட்ட வேண்டும். அதால் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் நாங்கள் அடையலாம் என்பதுதான் கிரியா யோகம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த கிரியா யோகத்தில் மணிவாசகர் இந்த கிரியா யோகத்தை தில்லையில் சொல்லுகின்றார், இறைவன் எழுதுகின்றார். தில்லை சிதம்பரத்தில் ஏதோ ஒரு படியில் மணிவாசகர் பாட சிவன் எழுதினார் என்று ஒரு வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்று மணிவாசகரின் சரிதையில் சொல்லப்படுகின்றது. நான் சிதம்பரத்திற்கு பல முறை போயிருக்கின்றேன். நான் அதை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் அது எழுதப்பட்டிருக்கும். அடுத்த முறை போகும்போது நான் கார்த்திகேயன் ஐயாவுடன் போய் அந்த இடத்தை முறுக்க பார்க்க விரும்புகின்றேன் மனதால். எழுதப்பட்டது என்று நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது எழுதி கொண்டிருக்கும் காலங்களில் அங்கிருந்தவர்கள் மணிவாசகரிடம் இது யார், என்னென்று இந்த திருவாசகம் உருவானது, எங்கிருந்து கிடைக்கின்றது என்று சொல்லும்போது அவர் அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகின்றார். இறைவனின் திருவடியில் இருக்கும் தாமரையில் இருந்துதான் இந்த திருவாசகம் வந்திருக்கின்றது என்று சொல்லி அவர் இறைவனை கையை நீட்டி காட்டுகின்றாராம், இங்கிருந்துதான் இது வருகின்றது என்று. அதை காட்டி காட்டி அவர் திருவாசகம் பாடி இறைவனை நோக்கி போய் அப்படியே ஜோதியில் கலந்து கொள்கின்றார் என்பது அவருடைய சரிதை. இதிலிருந்து நாங்கள் என்னத்தை ஏற்கலாம் என்றால், கிரியா யோகத்திற்கு அவர் சொன்ன முறையில் வாழ்க்கை துன்பம் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கின்றது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது அவருடைய சொல், மணிவாசகருடைய. மற்றது இன்னொன்றும் அவர் செய்கின்றார் என்று திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் இந்த பாடலை பாடும்போது அவருக்கு உடல் வியர்க்கின்றதாக சொல்கின்றாராம், கண்ணில் நீர் வருகின்றதாக சொல்கின்றாராம், பொய்யெல்லாம் இல்லாது போகின்றது என்று சொல்கின்றாராம், கூப்பிய கை நழுவுது என்று சொல்கின்றார், என்னை தயவு செய்து ஆட்கொள்ள மாட்டாயா என்று அழுது அழுது இந்த திருவாசகத்தை பாடுவதாக அது சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த திருவாசகத்திற்கும் தேவாரங்கள் ஆகிய திருமுறைகளுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், தேவாரம் பாடிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் இறைவனை தொழுது அந்த தேவாரத்தை பாடினார்கள். அது பக்தியின் உச்சம். ஆனால் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை அழுது 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 பாடினார் என்பது விளக்கம். அப்படியே அவர் அழுது அழுது பாடி இறைவனுடனேயே ஒன்றாக இணைந்து விட்டார். ஆதலால் தான் அந்த சரிதையில் இன்னொரிடத்தில் சொல்லப்படுகின்றது, 63 நாயன்மார்களில் மாணிக்க வாசகர் ஒருவர் இல்லை, மற்றைய 3 நாயன்மார்களும் இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணமும் விளக்கமாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் நால்வரும் சமய குறவர்களாக இருந்தாலும் மணிவாசகரின் நிலை இறையுடன் ஒன்றிய நிலை என்பதால் அவர் நாயன்மார்களில் ஒருவராக வைக்கப்படவில்லை என்பது சரித்திரம். அது மாத்திரமல்ல, திருப்பெருந்துறையுறை என்ற சிவன் கோவிலில் வெளிவீதி வரும் உற்சவ மூர்த்தியாக அந்த காலத்தில் இருந்து இன்று வரை மணிவாசகரைத்தான் வெளிவீதி கொண்டு வருகின்றார்கள், சிவனை அல்ல என்பதும் ஒரு குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய காரணமும் மணிவாசகர்தான் சிவனாக அங்கு வீற்றிருப்பதால், அந்த நிலையில் இருப்பதால் சிவன் அந்த நிலையை மணிவாசகருக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த கோவிலில் என்பதுதான் அந்த சரிதை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே மணிவாசகர் இன்னொரு குறிப்பையும் தருகின்றார், அதை பற்றியும் ஆராய்ந்துடுவோம். அதாவது தான் இறைவனிடம் தன்னை நன்றாக தாழ்த்தி ஒரு நாடகம் ஒன்றை நடிக்கின்றாராம் என்று சொல்கின்றார் அவரே, நான் நாடகம் நடிக்கின்றேன் உன்னுடன், என் நிலையை தாழ்த்தி நான் உன்னுடன் இணைகின்றேன், உன்னை மாதிரியே இணைகின்றேன், உன்னுடன் இருக்க விரும்புகின்றேன் என்று நாடகம் நடித்து 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 நான் நீயாகவே ஆகிவிட்டேன் என்கின்றாராம். அதற்கு ஒரு உவமான கதையும் இருக்கின்றது இதிகாசத்தில். ராவணன், நீங்கள் ராமாயணம் படித்திருப்பீர்கள், ராவணனுக்கு சீதை மீது ஆசை, சீதையை அடைய வேண்டுமென்று சீதையை சிறைப்பிடித்து கொண்டு வனத்தில் அடைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் சீதையின் அனுமதி இல்லாமல் அடைய அவனுக்கு விருப்பமில்லை. சீதையின் அனுமதியுடன் அடைய வேண்டுமென்று நாள் நாளாக காத்து கொண்டிருக்கும் வேளையில் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போது அவனுடைய முதல் மந்திரி வந்து அவனிடம் சொல்லுகின்றாராம், ராவணா, நீ எல்லா வேஷமும் போட்டு பல காரியங்களை செய்து முடித்திருக்கின்றாய், இவ்வளவு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றாய் சீதையை அடைய, ஏன் நீ ராமன் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு ராமன் வந்துட்டார் என்று நினைத்து சீதையுடன் கூடலாம் தானே என்று சொல்லுகின்றார், அறிவு புத்தி கொடுக்கின்றார் ராவணனுக்கு ராவணனின் மந்திரி. அதற்கு அவன் சிரித்து கொண்டு சொல்லுகின்றானாம், முட்டாள், எனக்கு இது தெரியாமல் இருக்கண்டு நீ நிற்கிறாயா, நான் அந்த ராமச்சந்திரனின் வேஷத்தை போட்டுவிட்டால் எனக்கு சீதையை அணுக வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை, ஆகவே நான் அதை கைவிட்டு விட்டேன் என்றானாம். அதை உபமானமாக இங்கே சொல்கின்றேன் மணிவாசகருடைய செயலுக்கு. ஏனென்றால் எந்த செயலையும் நீங்கள் மீண்டும் 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 அதை நினைத்து செய்து கொண்டு போக நீங்கள் அதாகவே ஆகிவிடுவீர்கள். அது நல்ல செயலாக இருந்தால் நீங்கள் நல்லவனாக ஆகிவீர்கள், கெட்ட செயலாக இருந்தால் நீங்கள் கெட்டவனாகவே மாறிவிடுவீர்கள். அது உங்களுடைய வினை. அதேபோல் மணிவாசகர் தன்னை தாழ்த்தி தன்னை இறைவனிடம் முழு சரணாகாதியுடன் தன்னை இறைவனுடன் இணைத்து 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 பாடி பாடி அழுது 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 இறைவனாகவே ஆகிவிட்டார். ஆகவே அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது இங்கு கருத்து. இப்படியாக உருவான எங்களுடைய திருவாசகத்திலிருந்து எங்களுடைய கிரியா யோகத்திற்கு பல விடயங்கள் பாடல்கள் மூலம் மாணிக்கவாசகருடைய கருத்து மூலம் அமைந்திருக்கின்றது. முக்கியமாக வினைகள், வினைகளிலிருந்து விலத்துவது. நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருந்தால் கூட நல்வினை தீவினை அதற்குரிய முறைகளை படித்திருந்தாலும் அதை திருவாசகத்திலும் அந்த முறைகள் மேலும் மெருகூட்டப்படுகின்றது. அவற்றிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதற்கு உதவியாக திருவாசகம் என்னும் தேன் என்ற நூலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நூலை மாத்திரம் பாடி பாடி நீங்கள் மணிவாசகர் மாதிரி இறைவனை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் அந்த நிலைக்கு பக்குவப்பட்டு அந்த ஞான நிலையில் இருந்தால்தான் முடியுமே தவிர சாதாரண மனித வாழ்க்கையில் முடியாது. இருப்பினும் உங்களுடைய சாதாரண மனித வாழ்க்கை இப்போது இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் யோக நெறியில் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் மூன்றாவது நிலையில் இருக்கும் ஒரு ஆன்மாவாக நீங்கள் இருக்க வேண்டும் நிச்சயமாக. அல்லது நீங்கள் இந்த இடத்தில் இப்போது இந்த யோகத்தில் உங்களால் இருக்க முடியாது. அப்படி அது உண்மை என்பதற்கு இன்னொரு சாற்று என்னவென்றால், அப்படியென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களும் யோகா செய்தால் தாங்கள் யோகத்தில் இருப்பதாக கணக்கல்ல. ஒரு யோகா உடற்பயிற்சியை விட மேலான பயிற்சி தான் கிரியா யோகம். இங்கு உலகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் எல்லா இடத்திலையும் யோகா வகுப்புகள் இருக்கு, யோகா ஆசனங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. அவை எல்லாம் ஒரு உடல் ஆசனங்களாக நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அது முழுமையான யோகம் இல்லை. முழுமையான யோகம் என்று சொல்வது உங்களுடைய உடலில் இருக்கும் ஐந்து உடல்களுக்கும் செய்யப்பட வேண்டிய யோகம். ஐந்து உடல்களுக்கு செய்யப்படுகின்ற யோகத்தை நோக்கி நீங்கள் போவதுதான் உடற்பயிற்சியில் இருந்து. ஆகவே உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த கிரியா யோகா சாதன கிரியா யோகா தீட்சையை பெற்றுவிட்டிருந்தீர்கள் என்றால் அது பாபாஜியின் ஆசி இல்லாமல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்க முடியாது. ஆனால் கிடைத்த தீட்சையின் மகிமை தெரியாது. அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நீங்கள் உலக வாழ்க்கையில் அல்லாடி கொண்டிருப்பது துக்கத்திற்குரிய விஷயம். அதை கூட நாங்கள் திணிக்க முடியாது. பக்குவம் வரும்போது அது நடக்கும். ஆனால் இப்படியான சத்சங்கங்களில் நீங்கள் கலந்து கொண்டு அதன் உண்மை பக்குவங்களை விளங்கி உங்களை நீங்கள் மாற்றி விடுவீர்களாக இருந்தால் அது அந்த மாயைக்கில் இருந்து நீங்கள் வெளியால் வந்து உங்களை சரியான முறையில் செலுத்துவீர்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆகவே கடைசியாக திருவாசகத்தில் இன்னொரு நிலையையும் கிரியா சாதகர்களுக்கு மணிவாசகர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். சாதகர்களாகிய நாங்கள் அதிலிருந்து எடுத்து கொள்ளுகின்றோம். அது என்ன நிலை என்றால், அவர் இறைவனிடம் கெஞ்சி கெஞ்சி அழுது அழுது கேட்கும்போது இன்னொரு விடயத்தையும் கதை கேட்கின்றார் இறைவனிடம். இறைவா, என்னை நீ உன்னிடம் எடுக்கும் வரைக்கும் உன்னுடைய அடியார்களுடன் நீ இருந்து செய்யும் உன்னுடைய பேச்சுக்கள் அடியார்களுக்கு நீ கொடுக்கும் நேரம் பேச்சு உன்னுடைய பேச்சுக்களை அவர்களுக்கு கொடுக்கும் நேரம் அந்த அடியார் கூட்டத்துக்குள்ளே என்னையும் தயவு செய்து இணைத்து கொள். இறைவா, எனக்கு உன்னிடம் வர உன்னுடைய செய்தியை அறிய முடியாத பக்குவம் இருந்தாலும் அறிவு இல்லை என்றாலும் அந்த அடியார்கள் கூட்டத்திற்கு என்னை இணைத்து விட்டியென்றால் அந்த அடியார்கள் கூட்டத்துக்குள் இருந்தே நான் உன்னை பிடித்து விடுவேன் இறைவா என்று ஒரு நல்லொரு கருத்தை திருவாசகத்தில் கொடுக்கின்றார் மக்களுக்கு. அதை நான் உங்களுக்கு கிரியா யோகா முறைப்படி என்ன சொல்கின்றேன் என்றால், அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் இப்படியான சத்சங்கங்களில் இப்படியான யோகா கூட்டமைப்புகளில் இப்படியான யோகாவில் இணைந்து செயல்படுபவர்களுடன் உங்களை இணைத்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வினையா அல்லது உங்களுடைய மாயா சக்தியா உங்களை அதில் முழுமையாக இணைக்காவிட்டாலும் அந்த சத்சங்கத்தில் அல்லது இப்படியான இணைப்புகளில் நீங்கள் அங்கத்தவர்களாக இருந்து உதுகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அது கூடியே உங்களை அரவாசி நிலைக்கு மேலே கொண்டு வந்துவிடும் நீங்கள் பயிற்சி செய்யாமல். ஏனென்றால் நீங்கள் நல்லவரின் சேர்க்கையில் இருக்கின்றீர்கள், சத்சங்கத்தில் இருக்கின்றீர்கள், கிரியா யோகத்தை பற்றி கேட்கின்றீர்கள். அவையே உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வரும். ஆகவே கிரியா யோகத்தில் எந்த நிலையில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டாலும் நீங்கள் மேலே வரலாம். அது சாதனைக்கு ஊன்றுகோலாக அமையும். அதன் மூலம் உங்களுடைய சாதனையை நீங்கள் மேற்கொண்டு வரலாம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை முடித்து வினாவிடை பகுதிக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.